அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை மனதார வாழ்த்தி, ஜனவரி மாதம் 27ஆம் தேதி தாயாம் திருவை நினைவு கூறுகின்ற தூய ஆஞ்சலா மெர்சி என்கின்ற இந்த புனிதையினுடைய வாழ்வு வரலாற்றை அறிந்து கொள்ள ஆண்டவரது பெயரால் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த புனிதரது வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்கள் சொல்ல நாம் கேட்போம்.
ஆஞ்சலாவிற்கு 10 வயது நடக்கும் போதே அவருடைய தந்தையும் தாயும் இந்த மண்ணுலகத்தை விட்டு அவரை விட்டு பிரிந்து சென்றனர். இதனால் அவர் தன்னுடைய சகோதரியின் பராமரிப்பிலேயே வளர்ந்து வந்தார். ஒரு சில ஆண்டுகளில் அவரும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகவே எல்லாரையும் இழந்து அனாதையானார். ஆஞ்சலாவின் வருத்தமெல்லாம் தன்னுடைய சகோதரி நோயில் பூசுதல் என்ற அருட்சாதனத்தை பெறாமலே இறந்து போனதால் அவர் விண்ணகத்தில் இருப்பாரா அல்லது நரகத்தில் இருப்பாரா என்பதாகத்தான் இருந்தது. இதனால் அவர் ஜபத்தில் இயேசுவிடம் தன்னுடைய சகோதரி எங்கே இருக்கின்றார் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒரு குறிப்பிட்ட நாளில் இயேசு அவருக்கு காட்சி கொடுத்து, ஆஞ்சலா, உன்னுடைய சகோதரி விண்ணகத்தில் இறைவனின் திருமோன் எப்போதும் மகிழ்ந்திருக்கின்றார், அதனால் நீ அவளை குறித்து கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு மறைந்தார். அதன் பிறகுதான் ஆஞ்சலா நிம்மதி அடைந்தார். ஆஞ்சலாவிற்கு இயேசு தோன்றிய காட்சி கொடுத்தார் என்றால் அவர் எந்த அளவுக்கு இயேசுவோடு இறைவேண்டலிலும் நோன்பிலும் இணைந்திருப்பார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது.
இவர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆஞ்சலா மெர்சி அவர்கள் இத்தாலியிலே உள்ள டெசன்சானோ என்னும் இடத்தில் 1470ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் நாள் பிறந்தார்கள். சிறு வயது முதலே மிகுந்த பக்தியோடு வளர்ந்த இவர்களுக்கு சகோதரி ஒருவரும் இருந்தார்கள். ஆஞ்சலாவிற்கு 10 வயது நடக்கும்போது அவருடைய பெற்றோர் அவரை விட்டு பிரிந்து சென்றனர். இதனால் அவர் தன்னுடைய சகோதரியோடு சேர்ந்து சலோ என்னும் இடத்தில் இருந்த தன்னுடைய மாமாவின் வீட்டில் இருந்து வளர்ந்து வந்தார். துரதிருஷ்டமாய் என்னவென்றால் ஒரு சில ஆண்டுகளிலே அவருடைய மாமாவும் இறந்து போனார்கள். அவரை தொடர்ந்து அவருடைய சகோதரியும் இறந்து போனார்கள். இதனால் ஆஞ்சலோ அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை. தன்னோடு இருந்த தன்னுடைய பெற்றோரும் தன்னுடைய மாமாவும் தன்னுடைய சகோதரியும் எல்லாருமாய் இறந்து போனதனால் மீண்டுமாக அவர் டெசன்சாவின் இருந்த தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வந்தார். அங்கே நிறைய குழந்தைகள் போதிய கல்வி அறிவில்லாமலும் கிறிஸ்துவை பற்றிய அறிவில்லாமலும் இருந்ததைக் கண்டு அவர்களுக்காக தன்னுடைய இல்லத்திலே ஒரு பள்ளிக்கூடத்தை அமைத்தார்கள். அதன் மூலம் அங்கு வந்த குழந்தைகளுக்கு மறைக்கல்வியையும் அடிப்படை கல்வியையும் கற்றுக் கொடுத்து வந்தார்கள்.
ஆஞ்சலா செய்து வந்த இத்தகைய சேவையினை பார்த்துவிட்டு அவரோடு நிறைய பெண்கள் சேர்ந்தார்கள். இதனால் மறைக்கல்வி பெறுவோரின் எண்ணிக்கையும் பெருகியது. பணியின் தளங்களும் விரிவடைந்தது. ஆஞ்சலா தன்னை பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையில் சேர்ந்து கொண்டு இத்தகைய பணிகளை செய்து வந்தார். அவர் பல்வேறு பணிகளை செய்து வந்தபோதும் ஜபத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க தவறியதே இல்லை. ஒரு சமயம் அவர் புனித நாடுகளுக்கு திருப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது கிரீட் என்னும் நகரை அவர் அடைந்தபோது மேலிருந்து விழுந்த அவருடைய கண்களில் விழுந்து கண்களை குருடாக்கியது. அவரோடு இருந்தவர்கள் திருப்பயணத்தை ரத்து செய்து திரும்பிவிடலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அவரோ, அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம், நம்முடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து போவோம், வருவதை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு புனித நாடுகளுக்கு போனார். வழியில் அவருக்கு எந்த இடையூறும் ஏற்படவில்லை. புனித நாடுகளுக்கு சென்றுவிட்டு மீண்டுமாக அவர் கிரீட் நகர் வழியாக வந்தபோது எந்த இடத்தில் அவருக்கு கண் பார்வை போனதோ அந்த இடத்தில் அவர் சிலுவையை கையில் ஏந்தி ஜெபித்தார். ஆச்சரியம் என்னவென்றால் அவருடைய கண் பார்வை திரும்பியது. அப்போது அவரோடு இருந்தவர்கள் எல்லாம், ஆஞ்சலா சாதாரண ஒரு பெண்மணி கிடையாது, அவர் இறைவனின் ஆசி பெற்றவர் என்னும் உண்மையை உணர்ந்து கொண்டார்கள்.
இன்னொரு சமயம் ஆஞ்சலோ உரோமை நகருக்கு சென்றிருந்த போது அவரிடமிருந்த அறிவாற்றலை குறித்து கேள்விப்பட்ட திருத்தந்தை ஏழாம் கிழமன்று அவரை ரோமையிலேயே தங்கி தனக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் இவர் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி புகட்டுவதும் நோயாளிகளை கவனித்துக் கொள்வதும் தான் தன்னுடைய பிரதான பணி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்துவிட்டார். 1535 28 பெண்களை வைத்துக் கொண்டு ஆர்ஸ்லைன் என்னும் சபையை நிறுவினார். அந்த சபையின் முதன்மையான நோக்கமே ஏழை குழந்தைகளுக்கு சமய மற்றும் அடிப்படை கல்வியை புகட்டுவதுதான். ஆஞ்சலா தன்னுடைய சபையின் வழியாக கல்வி பணியையும் நோயாளிகளை கவனித்துக் கொள்கின்ற பணியையும் மிகச் சிறப்பாக செய்து வந்தார்கள். இப்படிப்பட்ட இறை அடியாள் 1540 ஜனவரி மாதம் 27 இறையடி சேர்ந்தார்கள். இவர்களுக்கு 1807 புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இந்த நாளிலே திருவிழா காணுகின்ற தூய ஆஞ்சலாவினுடைய வாழ்வு நமக்கு எத்தகைய ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது என்பதை இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள விழைவோம்.
தூய ஆஞ்சலாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமே அவர் ஏழை குழந்தைகளுக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றிய கல்வியையும் அடிப்படை கல்வியையும் கற்றுக் கொடுத்ததுதான். அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் நம் பகுதியில் வாழக்கூடிய ஏழை எளியவர்களுடைய கல்வி நலனில் அக்கறை காட்டுகின்றோமோ, அவர்கள் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய நமது பங்களிப்பை செய்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் பங்களாதேசில் இயங்கி வருகின்ற டிநெட் என்ற சமூக தொண்டு நிறுவனம் செய்து வருகின்ற பணியை இணைத்து சிந்தித்து பார்ப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. டிநெட் என்ற அந்த தொண்டு நிறுவனம் இன்ஃபோ லேடிஸ் என்ற 20 பெண்கள் கொண்ட குழுவினை உருவாக்கி அவர்களுக்கு மிதிவண்டி, கையில் மடிக்கணினி, அலைபேசி, அதோடு சேர்த்து இணையதள வசதி எல்லாவற்றையும் கொடுத்து கிராமங்கள் நகர்களுக்கு அவர்களை அனுப்பி வைத்து மக்களுக்கு கல்வி அறிவி புகட்டி வருகின்றது. மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு விடை தெரியாத பட்சத்தில் இணையத்தில் அவர்கள் தெரிந்து கொண்டு அதனை மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதற்காகத்தான் மடிக்கணினி, இணையதள வசதி எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்ஃபோ லேடிஸ் என்ற அந்த குழுவின் வருகை பின்னர் பங்களாதேஷ் கல்வி அறிவில் உயர்ந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன.
நாமும் நம்முடைய பகுதியிலே இது போன்ற குழுக்களை உருவாக்கி அப்படி இல்லாத பட்சத்திலே நாமே சென்று கல்வி அறிவில்லாத மக்களுக்கு கல்வி அறிவு புகட்டுவது மிகவும் சரியான ஒரு செயல் திட்டமாக இருக்கும். இந்த நல்ல நாளிலே தூய ஆஞ்சலாவினுடைய நாமம் தாங்கியவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்வதோடு அவரை போன்று ஏழை எளிய குழந்தைகளினுடைய கல்வி நலனிலே அக்கறை கொள்வோம். நம்மோடு வாழுகின்ற நோயாளிகளை நாம் கவனித்துக் கொள்ள விழைவோம். அதன் வழியாக இறைவனது மேலான அருளை நாம் பெற்றுக்கொள்ள விழைவோம். இந்த தூயவரது வாழ்வினுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள எழுத்துப்பூர்வமாய் நமக்கு உதவி செய்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த தந்தை மறை திரு மரி அந்தோணிராஜ் அடிகளாருக்கு நெஞ்சார்ந்த நம் நன்றிகள். தொடர்ந்து எம்மோடு நேயர்களே இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை ஆண்டவரது பெயரால் அன்போடு அழைக்கின்றேன். நன்றி.